ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கேனா உபநிடதம், கேனா வாக்கிய பாஷ்யம், வாக்கியம் 3, மந்திரம் 1, தலைப்பு பிரம்மா தேவேபியோ. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பிரம்மா தேவேபியோ ஒரு மந்திரம், மூணாம் கண்டத்துல முதல் மந்திரம். அதுல பிரம்மா தேவதைகளுக்கு ஜெயத்தை சம்பாதித்து கொடுத்தது அப்படின்னு அர்த்தமா இருக்கும். அங்க பிரம்மாங்கிறது சுத்தம் பிரம்மான்னு அர்த்தம். சுத்தம் பிரம்மாங்கிறதுக்கு பிரமாணம் வேற சொல்லியிருக்க. என்ன பிரமாணம்? இந்த உலகம் இருக்கிறதே பிரமாணம். குடம் இருந்தால் குடத்தை பண்ணினவன் பசவன் இருக்கான்னு தெரியறதோ இல்லையோ? வேட்டி இருந்தா வேட்டிய பண்ணினவன் ஒருத்தர் இருக்கான்னு தெரியறதோ இல்லையோ? அப்படி இவ்வுலகம் இருக்கும் பொழுது உலகத்தினால் பரமாத்மாவை நாம் ஊகித்து அறிந்து கொள்கிறோம். ஆயால் அனுமானம் எனக்கூடியதான பிரமாணம் கட்டியிருக்க. எதுவுமே ஸ்ருதி ஸ்மிருதி தான் புராணம், அது பிரமாணம். இருந்தாலும் அனுமானமும் நாம புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக அனுமான பிரமாணமும் கட்டியிருக்க. பிறகு இப்படி உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் புண்ணிய பாப பலன்களை தக்கவாறு அளிக்கக்கூடியதான அப்பரம்பொருள் இருக்காரு, அவர் தான் நம்ம ஆத்மா அப்படின்னு. இவர் எப்படி ஆத்மாவா இருக்க முடியும்? நாம் சர்வஜ்ஞனாக சர்வசக்தியனா இருக்கிறவர் நம்ம ஆத்மான்னு சொன்னா நம்ம எப்படி நம்புறது? நமக்கு கொஞ்சமாக தானே ஞானம் இருக்கு, சக்தியோ கொஞ்சம் சிறிதளவுக்கு தான் இருக்கு. நம்ம நினைச்ச காரியங்கள் ஒண்ணும் ஆக மாட்டேங்கிறது. நாங்கள் சர்வஜ்ஞன், சர்வசக்தி, சுகஸ்வரூபம், ஆனந்த தனம், இப்படிப்பட்டதான சுரூபம் என்னுடைய ஆத்மான்னு சொன்னா நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சந்தேகப்பட்ட. அப்ப நீ சந்தேகப்பட்டதுனால வேற விதமா ஆகாது, பரமாத்மா தான் உங்க ஆத்மா என்கிறது ஸ்ருதிகள் சொல்வது. அவ ரெண்டு பேர்களுக்கும் வேதமும் பார்க்கப்படாதுன்னு சொல்றது. மிருத்யோஸ்த மிருத்யம் ஆப்னோதி இஹ நானா இவ பஸ்யதி. அதையோ அந்யாம் தேவதாம பார்த்தே அந்யோதவ் அந்யோகம் அஸ்மிதி நாசவேத. இப்படி எல்லாம் ஸ்ருதிகள் சொல்றதப்பா அப்படின்னு சொன்னார். ஆனா வேதம் தெரியறத இல்லேன்னு சொல்றேன். அனுபவத்துல இருக்க, நான் வேற பரமாத்மா வேற, அனுபவம் தான் இருக்க, அதுக்கு என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னா, இந்த அனுபவத்தை அனலைஸ் பண்ணுங்க, பண்ணி பாருங்க, சரியா போறது. என்னமா அனலைஸ் பண்றதுன்னு சொல்ற, இந்த ஜீவன் சுகதுக்கத்தோட கூடியிருக்கான், கிஞ்சிக்கனா இருக்கான்னு தாங்கள் சொல்றல, இந்த ஜீவன் யாருன்னு பாருங்க அப்படின்னு. யாருன்னு பாருங்கன்னு நமக்கு ஒண்ணும் தெரியலையன்னு. முதல்ல லோகாயுதிகளை போய் பாருங்க, ஜீவன்னா யாரு, மனுஷன்னா யாருன்னு. சரீரம் தான் சார்க்கிறோம், இந்த சரீரத்தை தான் தேவ பித்திர மனுஷியாதி சரீரங்களை தான் ஆத்மான்னு சொல்றான். யாரு? லோகாயுதிகள், நாஸ்திகள். ஆயால் சரீரத்தை காப்பாத்தி கொண்டிருக்கணும். கடனானாலும் பரவாயில்ல, நெய் போட்டு சாப்பிட்டு சௌக்கியமா இருந்தா சரீரத்தை காப்பாத்துங்க அப்படின்னு அவாழ்டே ஒரு பட்சம். இது ஒரு வியூ. இன்னொரு வியூ என்ன சொல்லிட்டு இருக்க, இப்புலன்கள்னால வெளியில இருக்கக்கூடியதான விஷயங்களை நாம் அனுபவிக்க, அதனால மனசு புத்தி இவைகளோட சேர்க்கையினால நமக்கு ஒரு சுகம் துக்கம் எனக்கூடியதான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. இந்த சுகதுக்கங்களை அனுபவிக்க கூடியதான சைதன்யம் தான் ஜீவன் அப்படின்னு சில பேர் சொல்றேன். ரொம்ப பேர் ஒத்துண்டதான ஒரு பதார்த்தம் இது. அதற்கு பிறகு மீமாம்சக்கால் என்ன சொல்லிட்டு இருக்க, இந்த சரீரத்துக்கு அப்பாற்பட்டதாக ஒரு சுரூபம் இருக்கு, அதான் ஆத்மாங்க. ஏன் சுவாமி அப்படி சொல்றேன்னு, இந்த ஊர்ல யாகம் பண்ணினா சொந்தலோகத்துல போய் பலத்தை அனுபவிக்கிறான். இந்த சரீரம் ஆத்மா இருந்தா தெரியாது, சரியா வராது, ஏன்னா இந்த சரீரம் அங்கேயே போயிடுது. ஆனா சரீர விலட்சணமா இருக்கு, அது பல லோகத்துக்கு போறது, அங்கே சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது. ஆகையால் சரீர விலட்சணமான ஒரு சைதன்யம்னு ஒண்ணு இருக்கு, அதான் பரலோகத்துக்கு போறது அப்படின்னு மீமாம்சக்காரர் ஒரு சொல்ற. ஏதாவது ஜீவன் சொன்னா இந்த மூணு பட்சங்கள் உண்டு. இந்த மூணு பட்சங்கள்லயே ஜீவன் பரஸ்பர பேதம், நான் வேற நீங்க வேற அப்படின்னு சொல்வதற்கு மூணாவது பட்சம் உபயோகப்படாது. ஏன்னா என் சரீரத்தை விட மாறான சைதன்யம், உங்களுடைய சரீரத்தை விட மேறான சைதன்யம், அவர் ரெண்டு ஒன்னாவும் இருக்கலாம், வெவ்வேறையாவும் இருக்கலாம், நம்ம பார்க்கலையோ தான். அது சரீர விலட்சணமான சைதன்யம் எங்க பாத்திருக்கோம் தெரியாது, அனுபவத்துக்கு இல்ல. ஆகையால் ஜீவர்கள் பரஸ்பர பேதமாக இருந்து கொண்டிருக்கார்கள் என்று சொல்வதற்காக மூணாவது பட்சம் தெரியா வராது. முதல் பட்சம் எல்லோரும் ஒத்துக்கல. ஏன் தெரியுமா, சரீரம் ஆத்மான்னு சொல்றது ரொம்ப நிகரட்டம், நமக்கு என்ன கொஞ்சம் யோகம் பண்ணா தெரியாது. சரீரம் ஆத்மா ஆகாது, என்ன சரீரம் மாறிக்கொண்டே இருக்கு, ஆத்மா மாறாத பொருள். ஆயால் சரீரம் ஆத்மா ஆகாது முதல் பட்சமும் போயிடும். ஏதாவது நடு பட்சம் தான் வந்து நிக்கிறது. எது? புலன்களுடன் வெளி விஷயத்தை அனுபவிக்கும் பொழுது புலங்கள் மனசு புத்தி இவைகளுடன் சேர்ந்து அனுபவிக்கக்கூடியதான ஒரு சைதன்யம் மீது இருக்கோ, அதை ஜீவன் என்று சொல்லலாம் அப்படின்னு. சரீர விலட்சணமான ஒரு ஆத்மா அப்படின்னு அவர் சொன்ன. பரலோகாமியாகவும் இந்த ஸ்தூல சரீரத்துக்கு அப்பாற்பட்டதாக ஒரு ஆத்மான்னு சொன்ன. அந்த பட்சத்தை ஒத்துக்கிறோம். ஆனா ஒத்துண்டா என்ன ஆகும்னா, சரீர விலட்சணமான ஆத்மா தேவதத்தினுடைய ஆத்மாவும் யக்ஞதத்தனுடைய ஆத்மாவும் அவரெண்டும் ஒவ்வொன்னா வெவ்வேறையான எப்படி சொல்வேள்? நீங்களோ பேதத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேள். சரி, நமக்கு தேவதத்தனோட கூட சரீரத்தோட கூடின ஆத்மா யக்ஞதத்தனுடைய சரீரத்தை கூடின ஆத்மா தான் இப்ப அனுபவத்தில் இருக்கு. தேவதத்தனுடைய சரீரத்துக்கு அப்பாற்பட்டதாகவும் யக்ஞதத்தனுடைய சரீரத்துக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கிற ஆத்மாக்களை மட்டும் பார்த்தல, அந்த ஆத்மா ஒன்னாவும் இருக்கலாம் தனித்தனியாகவும் இருக்கலாம். அதை தனித்தனி என்று ப்ரூவ் பண்றது உமக்கு அது ப்ரூஃப் இல்ல, பிரமாணம் இல்ல. அதங்கே சொல்லிருக்கு, நான் கர்ம பிரகாரம் அனுபவிக்கல. சரீர விலட்சணமான ஆத்மானா பரலோகத்துக்கு போறது அவ்வளவுதான் சொல்லியிருக்கான். இந்த சரீர விலட்சண ஆத்மானா சைத்தன்ய அம்சத்துல சமானமாகத்தான் வெவ்வேறுன்னு சொல்றது ப்ரூஃப் இல்ல, அதனால அதை சொல்ல முடியல. அவனால இப்ப கடைசியில வெவ்வேறாக இருக்கிறது என்ற அனுபவத்துக்கு இருக்கிறத நாம் ஓரளவுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டியது இந்த சொல்வப்பம் தான். இதுல இந்த வேற்றுமை காணப்படுவதற்கு காரணம் என்ன? முன்னால அவன் சரீர விலட்சணமான ஆத்மான ஸ்தூல சரீரத்தை மட்டும் பிரிச்சான். இவன் என்ன பண்ணிருக்கார்? ஸ்தூல சரீரம் என்ன, மனசு என்ன, புத்தி என்ன, ஆங்காரம் என்ன, இவைகளோடு கூடின சைதன்யத்தை ஜீவன் சொன்னான். இத்தனை கூட்டமும் இது உபாதி, இதுவும் அதுவும் எல்லாருடைய சரீரத்திலையும் தனித்தனியா உபாதியோட சைத்தன்யம் இருக்கு. இந்த உபாதியை நீக்கி விட்டோம்னா சைதன்யத்துல பேதமே சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, இவைகள்லாம் நம்மளால கல்பிதமான பதார்த்தங்கள், இந்த ஸ்வரூபங்கள்லாம் கல்பிதம். பாக்கியமான பதார்த்தங்களை அதுல கல்பிச்சு வச்சிருக்கோம். எப்படி கல்பிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு தாங்கள் கேட்டிடையானால், சூரியனிடத்துல ஒண்ணும் கிடையாது, அவர் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கார். ஆனா பூமியை சுத்திர காலத்துல நீங்க என்ன சொல்ற, சூரியன் உதிக்கிறார், சூரியன் அஸ்தமிக்கிறார், நீங்க தானே கல்பிச்சிருக்க. சூரியனுக்கு தினகரன் சொல்லிண்டிருக்கள், சந்திரன் நிசாகரன் சொல்லிண்டிருக்கள். இவையெல்லாம் சூரிய சந்திரத்தினால ஏற்பட அவதயமே இருக்கிற இடத்துல இருக்கா. பூமி சுத்தறது, அப்ப தினத்தை பண்றாரவர் பகலை ஆக்கினார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இவையெல்லாம் சூரியனிடத்துல செயல் இல்லாத போனாலும் வேற ஒரு நிமித்தத்தினால எப்படி அவரிடத்துல ஆரோபணம் பண்ணினோமோ, அதே விதமா சைதன்யத்துல ஒரு பேதமும் இல்லாத போனாலும் அந்தந்த புத்தி மனசு புலன்கள் இவைகளோட சம்பந்தம் இருக்கும் காலத்தில் அவைகளை வெவ்வேறாக தியானம் பண்ணி பார்த்து கொண்டிருக்கோம். ஆகையால் எல்லா சைதன்யமும் ஒன்னா தான் இருக்கே தவிர பேதம்னு சொல்றதுக்கு காரணம் இது ஆகாது. அது ஒண்ணு சொல்ல. ரெண்டாவது, எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஞானம் இல்லையேன்னு கேள்வி கேட்டேன். சுக துக்கங்கள் வரட்டும் சார், இருக்கிற ஞானம் இருக்கும்படித்தானே காணப்படணும் அப்படின்னு தாங்கள் கேட்டேன். அதற்கு சொல்லியிருக்க, அவருக்கு இருக்கிற சர்வஜ்ஞத்துவம் நமக்கு இல்லையே, நமக்கு கிஞ்சிக்கியத்துவம் தான் தோன்றதே, நமக்கு அறிவு அதிகமாக இல்லையே அப்படின்னு தாங்கள் கேட்டதுக்கு என்ன சொன்னார்? சூரியன் மகாபிரகாசத்தோட தான் இருக்கார், ஆனா நடுவில் இருக்கக்கூடிய அந்த மேகத்திற்கு கீழே இருக்கிறவன் என்ன பாக்கிறான் தெரியுமா? சூரியன் இன்னைக்கு பிரகாசிக்கவில்லை, சூரியனுக்குள்ள அழுக்கா இருக்கார், அப்பிரகாசமா இருக்கார் அப்படின்னு கீழே இருக்கிறவன் பாக்குறான். அதே விதமாக நமக்கு அந்த பிரம்மங்கிறது மனசு எனக்கூடியதான பதார்த்தத்தினால மறைக்கப்பட்டு இருக்கிற காரணத்தினால் நமக்கு அந்த பிரம்மத்தினுடைய பரிபூர்ணமான சர்வஜ்ஞத்துவம் காணப்படல. ஆகையால் இருக்கக்கூடியதான பேதங்கள் எல்லாம் பிரதியமான பேதங்கள் என்ன, நீங்க வேற நான் வேற சர்வஜ்ஞத்துவம் கிச்சுக்கியத்துவம் இப்படிப்பட்டதான ஆயிரக்கணக்கான பேதங்கள்லாம் உபாதியினால வந்தது வசதாக ஒண்ணும் இல்லை. ஆகையால் ஈஸ்வரனுக்கு சம்சாரித்துவம் கிடையாது அப்படின்னு எல்லோருடைய சரீரத்திலும் இருக்கிறது ஒரே சைதன்யம் தான், அதான் பிரமாத்மான சொன்னேன், அந்த பிரம்மம் தான் உங்க சரீரத்திலையும் இருக்குன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இத்தனையும் முடிச்சு அந்த பேத ஹேது இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாரையும் அந்த சைதன்யம் இருக்கு, ஆனா அதிசூக்மா இருக்கு நமக்கு தெரியல. சௌக்ஷ்மியா அது சைதன்ய சௌக்ஷ்மிய சைதன்ய சர்வகதத்வாதி அவிசேஷே, அந்த சைதன்யமும் அதிசூக்மா இருக்கு ஆனா சர்வகதமாகவும் இருக்கு. சர்வகதம்னா எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் போயிருக்குன்னு அர்த்தம். கமனம்னா போறதுன்னு அர்த்தம். எல்லா இடத்துக்கும் போயிருக்குன்னு என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் இருக்குன்னு அர்த்தம். சர்வ வியாபகமா இருக்கிறதுனால என் சரீரத்திலயும் உங்க சரீரத்திலயும் வெவ்வேறு என்று சொல்றதற்கு பிரமாணம் இல்ல. இப்ப ஆகாசம் இருக்கு, ஆகாசம் சர்வகதமாக இருக்கு என்கிற ஒரு உபமானம். இந்த ஆகாசமானது மதராசில் இருக்கிற ஆகாசம் வேற, டெல்லியில் இருக்கிற ஆகாசம் வேறேன்னு சொல்லுவோம், ஏன் சொல்லல? வசுதா வெவ்வேறேன்னு சொல்லணும். ஏன்னா இந்த உபாதிக்கு மேல இருக்கிறது, அந்த உபாதிக்கு மேல இருக்கிறது, தத்த தேசத்துல இருக்கிற உபாதின்னு சொல்றோம். ஆனா அப்படி காணப்படுகிறதோ எப்படி இல்லையோ, எல்லாம் வியாபகமாக இருக்கோ, அதே விதமாக ஆகாசத்தை விட வியாபகமா இருக்கிறவர் ஆகாசவத் சர்வகதித்யா ஜாயான் ஆகாசாத். சாந்தோக்கியத்துல ஜாயான் ஆகாசாத் ஜாயான் அந்தரிட்சா ஜாயான் திவா அப்படின்னு சொல்றது. ஆகையால் ஆகாசத்தை விட மிக பெருசாக சர்வ வியாபகமா இருக்கிறதுனால சர்வகதமா இருக்கிறதுனா பேத கேது இல்ல. தாங்கள் வேற வேறையா இருக்கு என்று சொல்றதற்கு காரணமே இல்ல, பிரமாணமே இல்ல. எப்படி இந்த சரீரத்துல சைதன்யம் வேறு, அந்த சரீரத்துல வேறு? அதோட மட்டும் இல்லாமல் விக்ரியாவத்வேச அநித்யத்வாது, அந்த பரமாத்மா மாறிக்கொண்டிருக்கார், சுகதுக்கங்கள்னால அவருக்கும் ஒரு மாறுதல் உண்டு என்று சொல்வேளை. ஆனால் எப்பொழுது நமக்கு இந்த ஜீவனிடத்துல மாறுதல் காணப்படுகிறது, துக்கம் வந்தா முகம் மலர்றது, கண்ணெல்லாம் மலர்றது, துக்கம் வந்ததுன்னா அப்படியே சோசிச்சுட்டு போறது, பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. இப்ப இந்த முகாதிகள்ல ஒரு வித்தியாசங்கள் எப்படி காணப்படுகிறதோ அப்படி சைதன்யத்திலையும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தாங்கள் சொன்னிலையானால், சைதன்யத்துல சுகதுக்காதிகள்னால ஒரு வித்தியாசம் வருமையானால், விகாரம் வருமையானால், ஒரு மாறுதல் வருமையானால் என்ன, அவங்க அனித்யம்னு ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாறுதல்ங்கிறது ஒரு பாவ விகாரம், ஒவ்வொரு பொருளுக்கும் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் சொல்லிருக்கோம். என்னது ஜாயதே, மறக்கிறோம், பிறந்த கணித்துல இருந்து அஸ்தி, குழந்தை பிறந்திருக்கு, தாயம் குழந்தையும் நலம் அப்படின்னு எழுதுறேன். அவ என்ன பிறந்ததுங்கிற அடுத்த கணத்துல இருந்து அஸ்தி, அதுக்கப்புறம் என்ன அப்படியே பிறந்த மாதிரியே இருந்தா நன்னாவே இருக்காது, வளரணும். அடுத்த கட்டணம் கொஞ்சம் கொஞ்சமா வளருது, முதல் ஒரு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத் வளருது. அப்படி வளர்ந்து நன்ன விபரிணமதே, முன்னால இருக்கிறதுக்கு அடையாளமே தெரியல. குழந்தையா இருக்கும் பொழுது அவனுடைய முகத்துக்கும் ஒரு 20 வருஷம் அன்பாளுடைய முகம் இவரா இவர் அப்படின்னு நினைக்கிற போல இருக்க. அதுக்கப்புறம் என்ன அபட்சயதே, கொஞ்சம் கொஞ்சமா வயதாக பறஞ்சிட்டு பாரு. ஒரு நாளைக்கு என்ன அதர்சனம் லோபா, இப்படி ஜாயதே அஸ்தி வர்த்ததே விபரிணமதே அபட்சியதே வினத்தி. இதுல இந்த விபரிணமதேங்கிறது சேஞ்ச், அது இருக்குமே ஆனால் அந்த சேஞ்ச ஒத்துண்டடையானால் அடுத்த கணம் அபட்சியதே வினத்திதி வந்துருக்கு, சைத்தன்யம் போயிடுதுன்னு சொல்ல முடியுமா? அதனால இந்த சித்ஸ்வரூபத்துக்கு மாறுதலை ஒத்துக்கொள்ள முடியாது, சுபதுக்கிறதுனால மாறுதலை ஒத்துக்கொள்ள முடியாது. விக்ரியாவத்வேத அனித்யத்வாத் மோட்சேத விசேஷ அனபிபகமாத், மோட்சத்திலையும் இவருக்கு வேற மோட்சம் அவருக்கு வேற மோட்சம், ஒவ்வொரு சைத்தன்யத்திலும் இந்த ஜீவனுக்கு வேற மோட்சம் அந்த ஜீவனுக்கு ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா மோட்சம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி தானே சாஸ்திரங்கள் சொல்லும். மோட்சேத விசேஷ அனபிபகமா அபிபகமேச, ஒருவேளை நீங்க ஒத்துண்டேனால் என்ன ஆகுனர் அனித்யத்வ பிரசங்காது, மோட்சத்துல ஒரு விசேஷம் இருக்கு, இது வேற மோட்சம் அது வேற மோட்சம் அப்படின்னா என்ன பண்ணுவான், நமக்கு இது இருக்கிறத விட அது தேவல, அதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்பா. யாருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற பர்யந்தம் இது தானா அனித்யத்துவத்துல கொண்டு வந்து நிக்கும், அந்த மோட்சம் நன்னா இருக்கு சார், இதை விட்டு விட்டு அதுக்கு போகவும் முடியுமா. இப்ப விவகாரம் என்ன ஆகும், கடைசியில அனித்யம்னு ஆயிடும். அபிபகமே அனித்யத்துவ பிரசங்கர் அவித்யாவதுபலபியத்வாத் பேதத்ய அனித்யத்துவ பிரசங்கர் மோட்ச அபிபகமே அனித்யத்துவ பிரசங்கர் அவித்யாவதுபலபியத்வாத் பேதத்ய. இன்னொன்னு பாருங்க, இது பேதம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இது எப்ப சார் காணப்படுகிறது? அவித்யா நிலைகள் தான் காணும். அவித்யா நிலை எது? நமக்கு தெரிஞ்ச அவித்யா நிலைகள் ஜாகிரத் சொப்னம் இவை ரெண்டு. ஆகையால் இந்த ரெண்டு நிலையிலையும் நமக்கு என்ன தெரிகிறது? பேதம் தெரியுது. சுஷுப்தி சமாதியில பேதமும் தெரியல அபேதமும் தெரியல, சமாதியில இருக்கிறது ஒரே அம்சம்தான், சமாதியில அபேதம் தெரியுது. சுஷுப்தியில என்ன கிருஷ்ணார்பணம் ஒண்ணுமே தெரியல. ஆகையால் இந்த பேதம் என்கிறது அவித்யை இருக்கிற நிலையில தான் காணப்படுகிறது. ஆகையால் அவித்யாவதுபலபியத்வாச்ச பேதத்ய, அவித்யா நிலையில காணப்படுகின்ற காரணத்தினால் பேதமானது, தற்சயே அந்த அவித்யானது போனதுமே அனுபபத்தி, அவித்யினால காணப்படும் பேதங்கள் எல்லாம் நமக்கு அப்படித்தான் காணப்படுறது. இது வேற அது வேற அவன் வேற இவன் வேற எப்ப காணப்படுறது? நீங்க முடிச்சுட்டு இருக்கிறக்காது, நீங்க சொப்னத்திலையும் சொப்னத்திலையும் வெவ்வேறு, நான் வேற அவன் வேறன்னு தானே அவரோட நீங்க பேசிட்டு இருக்க. இந்த பேதங்கள் காணப்படும் நிலைகள் ரெண்டு, ஜாகிரத் சொப்னம். சுஷுப்தியில நிச்சயமா பேதம் காணப்படல, சமாதியில அபேதம் காணப்படுறது, நானே பிரம்மங்கிற அபேதமாக தான் சமாதி தெரியுது. ஏதாவது ஜெய்திகளுக்கு எல்லாம் எப்படி தெரியும் தெரியல, ஜெய்திகளுக்கும் அவன் நினைக்கக்கூடியதான அந்த ஸ்வரூபம் மட்டும்தான் காணப்படும். நீங்களே சகுனோபாசனம் பண்ணி நிலையனர் வச்சுப்போமே, கிருஷ்ணனை உபாசனம் பண்றேன்னு வச்சுப்போம். கிருஷ்ணனை உபாசனம் பண்ணும் பொழுது முதல்ல உங்களுக்கு எப்படி ஏற்படுறது ஒரு சமாதி? கவிகல்ப சமாதி அப்படின்னா எப்படி, நான் எனக்கு பிரியமா இருக்கக்கூடியதான கிருஷ்ணனை என் இதயத்தில் பார்த்து கொண்டிருக்கேன், அந்த கிருஷ்ணன் கர்மா நான் கர்த்தா அப்படின்னு அந்த பேதத்தோட காணப்படும். என்ன அழகா இருக்காரு கிருஷ்ணன் எனக்கு காணப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல பார்த்துட்டு இருக்கேன். இந்த சவிகல்ப சமாதி வாசனா பாடவத்தினால ஒரு நாளைக்கு நான் கிருஷ்ணனை பார்க்கிறேன் அபிப்பிராயத்தில் 3 இருக்கோ அல்லது திரி போட்டின்னு நான் பார்க்கிறேன் போயிடுது. என்ன இருக்குன்னு அந்த சொரூபம் மட்டும் காணப்படும். கொஞ்ச நேரம் நான் இவரை பார்க்கிறேன் என்கிற 3 அம்சத்தில் நான் பார்க்கிறேன் போன பிறகு அந்த கிருஷ்ணஸ்வரூபம் ஒண்ணு மட்டும் காணப்படுகிறது. அப்ப என்ன எடுத்து இந்த சவிகல்ப சமாதியானது நிர்விகல்ப சமாதியா போய் என்ன நான் பார்க்கிறேன் என கூடியதான விகல்பங்கள் எல்லாம் போகிவிட்டது. ஆகையால் அப்பொழுது என்ன இருக்கு நிர்விகல்ப சமாதி. அப்ப ஆகையால் அது துவைதியா இருக்கட்டும் அத்வைதியா இருக்கட்டும் இதெல்லாம் இப்ப நம்ம பேசிக்கிறதுல அனுபவம் வரப்ப ஒண்ணுதான். அதுக்கப்புறம் அது சபீஜ சமாதி நிர்வீஜ சமாதி அதுக்கப்புறம் போறது. அதுக்கு மேல் நிலைகள் எட்டு விதமான சமாதிகளை சாஸ்திரத்துல சொல்லியிருக்காரு யோக சாஸ்திரத்துல வியாசாச்சாரியர். ஆகையால் இப்ப நிர்விகல்ப சமாதி நிலையிலேயே பேதங்கள் எல்லாம் போயிடுது. ஆகையால் ஜாகிரத் சொப்பனம் அவித்யா நிலை அந்நிலையில பேதம் இருக்கு. சுஷுப்தி அவித்யா நிலையா இருந்தாலும் அங்க பேதமும் அபேதமும் ஒண்ணும் காணப்படல. சமாதியில் இருந்து ஆரம்பிச்சிடல என்றால் அபேதம் தான் காணப்படுகிறது. ஆகையால் அவித்யா நிலையில பேதம் இருக்கிறத காரணத்தினால் அவித்ய போன பிறகு என்ன ஆகுனர் பேதமும் போயிடும். அவித்யாவது தட்சையே அனுபவத்தி சித்தம் ஏகத்வம் தஸ்மாத் சரீர இந்திரிய மனோ புத்தி விஷய வேதனா சந்தானத்திய சந்தானம்னு கூட்டம். இந்த கூட்டத்து அகங்கார சம்பந்தாது இவை எல்லாம் அகங்காரத்தோட சேர்ந்திருக்கிறதுனால அஜ்ஞான பீஜத்தியா இந்த அஜ்ஞானத்துக்கு காரணம் இதற்கு காரணமா இருக்கக்கூடியதான யாதொரு அஜ்ஞானம் உண்டோ அவள் நித்ய விஜான அந்ய நிமித்திய ஆத்ம தத்துவ யாதாத்மிய விஜானாது விநிவத்தௌ. இந்த நித்திய விஜான அந்ய நிமித்தமா இருக்கக்கூடியது இதெல்லாம் நித்திய விஜானம் இருக்குமே ஆனால் இவையெல்லாம் காணப்படாது. நித்திய விஜானத்தை தவிர வேறாக இருக்கக்கூடியதான இந்த மனசு புத்தி சித்தம் வேதனா சம்ஸ்காரம் இவைகளே நிமித்தமாக கொண்டிருக்க இவைகள்லாம். ஆகையால் அந்த நித்திய விஜானம் உண்டாகுமையானால் அந்த நித்திய விஜானம் என்ன சுவாமி ஆத்ம யாதாத்மிய விஜானால் ஆத்மாவனுடைய உண்மை அதான் ஆத்மனோ யாதாத்மியன்கா நித்யத்துவ ஏகத்துவ சர்வகதத்வாதி பட்சியமானம் அப்படின்னு ஈசாவாசியோபன இடத்துல முதல் லைன். அந்த நித்திய விஜானம் உண்டாகுமையானால் அந்த நித்திய விஜானம் என்ன சுவாமி ஆத்ம யாதாத்மிய விஜானால் ஆத்மாவனுடைய உண்மை அதான் ஆத்மனோ யாதாத்மியன்கா நித்யத்துவ ஏகத்துவ சர்வகதத்வாதி பட்சியமானம் அப்படின்னு ஈசாவாசியோபன இடத்துல முதல் லைன். ஆத்ம யாதாத்மியம் என்ன நித்யத்துவம் ஏகத்துவம் சர்வகதத்துவம் அப்படின்னு புண்ணியபாப சம்பந்த ராஹித்யம் இத்தியாதி வட்சியமானம்னர் மேல சொல்ல போறேன்னர். எங்க சொன்னார் எட்டாவது மந்திரத்துல சொல்லியிருக்கார் சுத்தம் அபாப வித்தம் அப்படின்னு ஈசாவாசிய பாஷ்யத்துல சொல்லியிருக்கார். அப்படி ஆத்ம யாதாத்மிய விஜானாது விநிவிரத்தவ் ஆத்ம யாதாத்மிய விஜானத்தினால போகுமையானால் அப்புறம் என்ன அஜ்ஞான பீஜத்திய விச்சேதா அஜ்ஞான பீஜம் அஜ்ஞானத்துக்கு காரணம் அஜ்ஞானம் எனக்கூடியதான காரணமானது என்ன விச்சேதா போயிடுது. போச்சுன்னா என்ன சொன்னர் இது வரைக்கும் நான் தேவதத்தன் நான் யஜ்யதத்தன் நான் புமான் நான் ஸ்ரீ என்னென்னமோ நான் சொல்றேன் பார்த்ததா என்ன சொன்னர் ஆத்மனோ மோட்ச சம்யா அவ்வளவுதான். இனிமேல இந்த ஆத்மாவுக்கு தேவதத்தன் யஜ்யதத்தன் பாரத்வாஜ சகோதரம் ஆச்சலாயன சூத்திரம் என்னமோ சொல்லிட்டு இருந்தேட கிருஷ்ணார்பணம் போச்சுனர் என்ன மோட்ச சம்யா இனிமேல அதுக்கு மோட்சம் சைதன்யத்துக்கு மோட்சம் பேர். இது வராத பர்யந்தம் என்ன சொன்னார் என்ன பாருங்க ஏதோ கட்டு கிரமமா இருக்கு அது பண்ண முடியல இது பண்ண முடியல மூக்கால அழறாம பார்த்தேடா விவகாரம் என்ன இந்த அஜ்ஞானம் போயிடுது. அதுக்கு இருக்க அஜ்ஞானத்துக்கு முன்னால இருக்கிற இந்த நிலைகள் புலன்கள் என்ன சரீரம் இந்திரியம் மனசு புத்தி வேதனா இவைகளோட ஏற்பட்டதான கவலைகள் இதோட சேர்ந்ததான அகங்காரம் இத்தனையும் சேர்ந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவுக்கு இந்த அஜ்ஞானம் இங்கிறது போனதுமே சைதன்யம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. இதெல்லாம் படுது ததே கோ வசிஷ்ட சிவ கேவலோ இந்த அகங்கிறது முன்னால இத்தனையும் சேர்ந்துதான் இப்ப அகங்கிறது போச்சு எது மிச்சமா இருக்கு அந்த சைதன்யம் ஒன்றுதான். அப்ப அதுக்கு சைதன்யத்துக்கு மோட்சம் ஆத்மனா மோட்சதம் விபர்யேக பந்ததம் ஸ்வரூபாபேஷத்வாத்உபயோ ஆய ஆத்மாவுக்கு மோட்சம் அப்படின்னு ஆத்மனோ மோட்சகான்னு வச்சுப்போம். நீங்க சொல்லப்படி சம்யா தூக்கிவிடும் கட் பண்ணிட்டேன் என்ன இருக்கு ஆத்மனோ மோட்சா ஆத்மனஹா மோட்சான்னு அப்ப என்ன அர்த்தம் சொல்றது தெரியுமா ஆத்மாவனுடைய மோட்சம்னு சட்டிக்கு அர்த்தம் பண்ணுவோம். சட்டிக்கு பரஸ்வதம் சக்தியாக இருக்கா சட்டி விபத்துக்கு 101 அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆத்மாவுக்கு மோட்சம் அப்படின்னா மோட்சம்ங்கிறது வேற ஆத்மாங்கிறது அர்த்தம் பண்ணுவள் அப்படி பண்ணாதீங்கோ ஆத்மாவுக்கே மோட்சம் என்ற பெயர் அப்படின்னு அபேதத்தை காட்டும் ஆத்மனோ மோட்சதம் அப்படின்னு ஒத்துக்கல. என்ன இந்த ஜீவனுக்கு என்ன சொல்ற பந்தன் இப்படி அநாயகமான பந்தங்களோடு கூடியிருக்கான் காரணபத்தம் காரியபத்தம் ஏதோ மாண்டவக்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அப்படின்னு இத்தனை பந்தங்கள்லாம் வந்து சேரு. அப்பிரதிபத்தி விபரீத பிரதிபத்தி இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டே இருக்காள். சரூபாபேட்சத்வாத் உபயோகோ வர்ச்சுவலி நீங்க பாத்தா பந்தமும் அந்த ஸ்வரூபத்துக்குத்தான், சைதன்யத்துக்குத்தான். அந்த சைதன்யம் இந்த அஜ்ஞானத்தோட கூடி இருக்குமே, அதற்கே பந்தம்னு சொன்னேள். அந்த அஜ்ஞானமா அதை விட்டு போனதுமே அதற்கே மோட்சம்னு சொல்றேன். சூரியன் ஒரே மாதிரி தான் இருந்தார், கீழே மேகங்கள் இருக்கும் பொழுது சூரியன் பிரகாசிக்கலேன்னு சொன்னேள். மேகங்கள் போன பிறகு சூரியன் என்னமா பிரகாசிக்கிறார் பாருங்க, கொடுக்கிறார் அவ்வளாத்த என்னாலையும் ஒரே மாதிரிதான் இருந்தார். இப்ப நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கேள், அந்நிய நிமித்தமாக இருக்கிறதுனால அந்த மேகங்கிற ஒரு நிமித்தத்தினால ஒரு காலத்துல சூரியன் பிரகாசிக்கலை என்றும் ஒரு காலத்துல பிரகாசிக்கிறா போலியும். அதே விதமா அஜ்ஞானமா இருக்கும் பொழுது அந்த அந்த ஆத்மாவுக்கு சைத்தன்யத்துக்கு பந்தம் என்று சொன்னேள். அந்த அஜ்ஞானம் போன பிறகு அதே சைத்தன்யத்துக்கு தான் முக்தன்னு சொல்லிக் கொண்டிருக்கேன். ஸ்வரூபாபேட்சத்வாத்உபயோ, ஆகையால் பந்தமோ மோட்சமோ எல்லாமும் அந்த சைத்தன்யத்துக்குத்தான், அதை தவிர இரண்டாவது பதார்த்தம் இல்லை அப்படின்னு. இப்ப ஏகமேவ அத்விதீயம் பிரம்மான்னு சொல்லியது, எல்லா சரீரத்தில் இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுச்சேன். இப்ப பாருங்க பிரம்மா, இப்ப மந்திரத்துக்கு அர்த்தம், இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் வருமானம் ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாம். பிரம்மாங்கிற ஒரு பதில் இவ்வளவு வியாக்கியானம் பண்ணி இது மாதிரி எல்லா பதங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணினா நம்ம வாழ்க்கை என்ன ஆறுதுங்கிற அபிப்பிராயம் வந்துருச்சு. இப்ப என்ன பிரம்மா, இது ஐதிக்கியார்தா ஒரு காலத்துல இருந்ததோ இல்லையோ அப்படின்னு. புறா கேல தேவாசுர சங்கிராமே, ஒரு காலத்தில் தேவாசுர சங்கிராமே தேவதைகளுக்கும் அசுராளுக்கும் ஏற்பட்டதான யுத்தத்தில் ஜகத் திதி பரிபிபால இஷயா, இந்த உலகத்தை காப்பாத்தணும். திதி பரிபிபால இஷயா என்ன, உலகத்தை உண்டு பண்ணினா மட்டும் போராது, அதுக்கு பிறகு அதை நிக்க வைக்கணும். என்ன இந்த மனுஷியாளுக்கு எதற்காக ஜென்ம கொடுத்திருக்க, உங்களுக்கு ஒரு 100 வயசு கொடுத்திருக்கேன், இந்த 100 வயசுல நீங்க என்ன பண்ணணும்னா தாங்கள் நல்ல கர்மாவை பண்ணி பகவான அடையணும், அஜ்ஞானத்துக்கு மேல இருக்கிற நிலைக்கு போகணும். இப்ப அஜ்ஞானத்துக்குள்ள தாங்கள் இருக்க, எப்படி இந்த தட்டான் அறத்துல இந்த தங்க கணங்கள்லாம் ஒட்டிண்டு இருக்கோ, அதே விதமா அஜ்ஞானத்துல நாம எல்லாம் ஒட்டிண்டு இருக்கோம். அவர் என்ன பண்ணார், அந்த அஜ்ஞானத்தையே ஒட்டிண்டு தூங்கிட்டே இருக்காதையும் கொஞ்சம் வெளியில வாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஸ்தூல சரீரத்தை கொடுத்தார். இந்த ஸ்தூல சரீரத்தையும் மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இவெல்லாம் கொடுத்திருக்கார். இப்போ ஒரு 100 வயசு உங்களை தனியா விட்டார், காலமே இருந்து குழந்தைய படிப்பு படிக்க வச்சு வச்சு சாயங்காலமா ஒரு 4 மணி விளையாட்டு வா அப்படின்னு அனுப்புறாளோ இல்லையா, அதே விதமா ஒரு 100 வயசு விட்டார் உங்களை. இந்த 100 வயசுல நீங்க என்ன பண்ணலாம், இந்த அஜ்ஞானத்தை தாண்டுவதற்கு முயற்சி பண்ணலாம். இந்த ஜென்மா மனுஷனுக்கு எதற்காக வந்திருக்க, அஜ்ஞானத்தை தாண்டுவது. அதற்கு வழிகள்லாம் நம்ம வரிசையா சொல்லிருக்கோம், வேதங்கள்ல இருந்து ஆரம்பிச்ச கர்மா பக்தி ஞானம் இவெல்லாம் சொல்லிருக்கோம். இதுல இவன் இந்த ஞானத்தை அடையறதுக்காக தான் இந்த 100 வயசு. அந்த ஞானத்தை இவன் அடைஞ்சான்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அவன் மோட்சத்தை அடையலாம். அடையலன்னா மறுபடியும் இன்னொரு 100 வயசு கொடுக்க போற, அதுக்கப்புறம் 100 வயசு இப்படி மனுஷனோ மாடோ பஜவா கொஜுவா அதெல்லாம் தெரியாது. அந்தந்த பிராணிக்கு அந்தந்த கணக்குல 100 வயசா கொடுக்க போறேன். ஆனா இந்த மனுஷன் வந்ததே ஆனால் இவனுக்கு இந்த ஜென்மாவது அடையறதுக்கு சான்ஸ் இருக்க. அயல் ஜந்து நாம் நரதன்ம துர்லபம் அதம் ததோ விப்ரதா, இப்படி போறது. இப்படி இருக்கிறதுனால இந்த 100 வயசு உங்களுக்கு கொடுத்திருக்கேன்னு திடீர்னு ஆஃப் பண்ணி விடாது நடுவுல. அதுக்காக என்ன பண்ண, இந்த உலகத்தை அப்படியே காப்பாத்தணும், இந்த உலகம் இப்படியே இருக்கணும். அப்படி இருந்துட்டே இருந்தாதான் உங்களுக்கு ஏதோ 4 வயசுலயோ ஒரு 100 or 1000 ஜென்மாக்கள்லயோ இன்னைக்கு ஒரு நாள் நீங்க மோட்சத்தை அடையலாம். ஆகையால் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டியதான ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கு. ஜகத் திதி பரிபிபால இடையா, ஜகத்தை காப்பாற்றணும் பரிபாலனம் பண்ணணும் எனக்குடையதான ஆசையினால் ஆத்மானுசாசன அனுவர்த்தித்யா, அதுல ஆத்ம அனுசாசனம் தன்னுடைய ஒரு கட்டளை, அதை அனுவர்த்தனம் அதை பின்தொடர்ந்து இருக்கிறவர்கள் தேவர்கள். பகவான் போட்டதான கட்டளை எப்பவும் கிராஸ் பண்ணணும்னு பாக்குறவா அசுராட்சி. அந்த காலத்திலேயே இப்படி இருந்தான் பாருதல, ஸ்கூல்ல சில குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்கணும்னு, சில பேரு குழந்தை கேட்கப்படாது அது தாண்டணும் அப்படின்னு இருந்துட்டு இருப்பா. என்ன பண்றது, மாடி வீட்டுல இறங்கி இறங்கி வரப்ப ஒரு குழந்தை எல்லாரும் தள்ளிண்டே வந்தான் அப்படின்னு. அவளை முன்னால அனுப்பினேன்னு ஒரு வாத்தியார் சொன்னாரு, அந்த குழந்தை முன்னால அனுப்பினா அவன் 2வது மாடியில் நடுவுல வந்து நிக்கிறான், ஏன்னா பின்னால வர குழந்தைகள் வந்தேன் அவ வரட்டும் நான் தள்ளிவிட வைக்கிறான். சமாட்டினார். அதுக்காக என்ன பண்றது, அந்த குழந்தை கடைசியில அனுப்புறேன்னு அவ அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு ஸ்கூல்ல, என் குழந்தை மட்டும் என் பின்னால அனுப்புறேன். அழகான குழந்தை பெற்று வச்சிருக்கேன், அது மாதிரி இது குழந்தைகளுக்கு சில பேர் எப்படி சொன்ன பேச்சு கேட்கறவாளோ, சில பேர் கேட்க மாட்டேங்கிறாளோ, அதே விதம் ஆத்மானுசாசன அனுபவத்தையா இருக்கிறவா தேவதைகள், ஆத்மானுசாசனை தாண்டணுங்கிறதுக்காக எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறவள் அசுரன். அதனால ஆத்மானுசாசன அனுவர்த்திப்பியா தேவேபா அர்த்தித்யா அர்த்தாய, அந்த தேவதைகளுக்கு அவளுடைய பிரயோஜனத்திற்காக விஜிக்கிய அஜய்ஷீத் அவளுக்கு ஜயத்தை சம்பாதித்து கொடுத்தது. அசுரான் அசுரான் அஜய்ஷீத் அசுரால ஜெயித்தது. இப்படி பிரம்மணா இச்சா நிமித்தா விஜய, நேரா பிரம்ம வந்து கத்தி எடுத்து சண்டை போட்டு வந்தா இல்ல ஜெயிக்கட்டும்னு நினைச்சார் அவர். ஏன் கேனேஷு தம்பத திப்ரேஷு தம்மனா கேன ஈஷிதம் இஷ்டம் சத், நினைச்ச மாத்திரதனால என்ன ஆறு இந்த கதையில கீழே சொன்னதான எல்லா மந்திரங்களுடைய அர்த்தமும் வரணும். ஆகையால் அவருடைய இச்சா மாத்திரம் நினைச்சார் இவருக்கு ஜெயம் ஏற்பட்டது அவ்வளவுதான். இச்சா நிமித்தா விஜய தேவானாம் பபூவா இத்தியர்த்தா தேவதைகளுக்காச்சு சத்யா பிரம்மணோ விஜயே, அந்த பிரம்மத்தினுடைய விஜயத்துல தேவா அமஹி என்றா தேவதைகள் ரொம்ப தன்னை பொசத்தையா நினைத்து கொண்டார்கள். ஏன் யஜாதி லோகஸ்திதி அபஹாரிஷு அசுரேஷு பராஜிதேஷு, யஜ்ஞாதி லோகத்துக்கு ஸ்திதிக்கு காரணம் தேவான் பாவகதா நேனா தே தேவா பாவ எந்துவ பரஸ்பரம் பாவயந்த துஷ்யந்திதர மந்திஜ அகனம் பிராஸ்தாபுதி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே அப்படின்னு நீங்க அகன ஏஸ்வாஹா சோமா ஏஸ்வாஹா அப்படின்னு ஹோமம் பண்ணிடையானால் இந்த நெய் அப்படி வீண போயிடல, அப்படியே மேல் லோகத்துக்கு போறது புகையா போறது. சூரியன் அதெல்லாம் எடுத்துட்டு அநேகமாக ஆக்கி உங்களுக்கு மழையா கொட்டுறார். அப்புறம் என்ன மழை வந்தது என்ன மோதமா நான் திட்டந்தி ஜனங்கள்லாம் சந்தோஷமா மழைய மழைய வாவான்னு பழையண்டு சந்தோஷமா இருக்காளா பிரபூதம் அன்னம் பவிஷ்யதே, லோக்கல அன்னம் நிறைய இருக்கும் சாப்பிடறதுக்கு அன்னம் நிறைய இருந்தா போரும் தானா வளரும். ஆகையால் இந்த யஜ்ஞாதிகள்லாம் லோகஸ்திதி ஹேது, அதனாலதான் அசுர அளவுக்கு இது குடிக்கல. ஏன்னா தேவதே பகவான் என்ன பண்ற பிரம்மா லோகத்தை காப்பாத்தணும், அவ எப்படிப்பட்டவா அவருடைய நினைப்பு எதிர்க்கோ அதுக்கு மாறா இருக்கணும். அவருடைய நினைப்பு எதனால சித்திக்கிறது யஜ்ஞாதிகள், ஆகையால் யஜ்ஞாதி அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளாம். யஜ்ஞாதி லோகஸ்திதி அபஹாரிஷு அசுரேஷு, யஜ்ஞாதி லோகஸ்திதிக்கு நாசம் பண்ணக்கூடிய எண்ணக்கூடியதான எண்ணம் இருக்கிற அசுராள் பராஜிதேஷு, எப்பொழுது தோக்கப்பட்டார்களோ தேவாக விருத்தி பூஜாம் பிராப்னுவந்த தேவதைகளுக்கு ஆதிக்கம் ஏற்பட்டது. உலகத்துல இருக்கவன தேவதைகளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாலும் தேவதைகள் என்ன வசதி பாருங்க அவா சுயமா இருந்துட்டு இருக்கா ஜெயிச்சுட்டு இருக்கா அப்படின்னு பூஜை ஏற்பட்டது. அதற்கு பிறகு தத்தைஷாம் விஜக்ஞோ, இவளுக்கு கொஞ்சம் கர்வம் ஏற்பட்டதான், இந்த தேவதைகளுக்கு ஏற்பட்டதான ஒரு கர்வத்தை அந்த பிரம்மம் பார்த்தது. அவளுக்கு முன்னால வந்து நின்னதான் என்னன்ட்டு ஏதோ ஒரு ஜோதிஷ ரூபம் நின்னது தன்னவ்யஜானந்தா, அதை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. கிமிதம் யக்ஷமிதி, இது என்னது என்கிறது அவ அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு ரெண்டாவது மந்திரம். தாயிஷந்தாகிதி அவ பார்த்தாள் மித்யா பிரத்யத்வாது கேயத்வ ஸ்தாபனார்த்தம் ஆமனாய, எதற்காக இதை சொல்றதுன்னு இவாளுக்கு தான் தான் வசத்தீன கூடியதான கர்வம் வந்துருக்கு. இந்த கர்வமானது அன்நேச்சுரல் ஸ்டேட்டஸ், அது ஸ்வரூபம் இல்ல, இது பொய்யான ஒரு அறிவு. என்ன தே பிரம்மம்னா ஜெயிச்சு கொடுத்தது, அந்த சங்கல்பத்தினால் தானே ஜெயம் வந்தது. தேவதைகளுக்கு பூஜையும் தேவதைகளுக்கு கர்வமும் வந்ததையானால் தனக்கு நிஜமாகவே ஒரு கெபாசிட்டி இருந்து அதனால வந்ததையானால் தரல எனக்கு நினைக்கிறோம். இன்னொருத்தருடைய ஒரு அபிப்பிராயத்தினால் இவருக்கு வந்ததையானால் இது ஆரோபிதமான ஜெயமே தவிர நிஜமானது இல்ல. ஆகையால் இவர் தேவதைகள் நினைச்சிருக்காரு நாங்க தான் ஜெயிச்சோம் நமக்கு தான் ஒரு மரியாதை அப்படின்னு பூஜைகள்ல மாலைகள்ல இவா போட்டுட்டே இருக்கா. பதார்த்தம் இதுக்கு ஒரு கர்வம் இவாளுக்கு, இந்த மித்யா பிரத்யம் பொய்யானதான ஒரு நம்பிக்கை, அதை தள்ளிவிடணும். ஹேயத்வாபனார்த்தம் அது தள்ளணப்பா, மனுஷியாளுக்கு கர்வம்ங்கிறது இருக்கப்படாது அப்படிங்கறதுக்காக சொல்லப்படுறது. ஈஸ்வர நிமித்த நிமித்தே விஜயே, ஈஸ்வரனுடைய நிமித்தத்தினால ஏற்பட்டதான விஜயத்தில் ஸ்வசாமர்த்திய நிமித்தா, என்னுடைய சாமர்த்தியத்தினால் அல்லவா இது வந்தது. ஆத்மா கமேவயம் விஜயா, இந்த ஜெயமானது எங்களால் தான் ஏற்பட்டது. ஆத்மா கமேவாயம் மகிமா, எங்களாலுக்கு தான் இந்த மகிமா. மகிமாங்கிறது புல்லிங்க சப்தம், ஏதோ சாதாரணமாக தீர்க்கமா இருக்கேங்கிறதா ஸ்ரீலிங்க சப்தம், ஈயம் மகிமா சொல்லப்படாது, அயம் மகிமா மகிமன் சப்தம். மகிமன்கிறத ராஜன் சப்தம் மாதிரி நகாராந்தமா இருக்கிறதா ராஜா ராஜானோ ராஜானாங்கிறதா இல்லையா, அப்ப மகிமா மகிமானோ. இப்ப மகிமான்னா புல்லிங்க சப்தம், அயம் மகிமா ஆத்மா தமேவாயம் மகிமா, எங்களுக்கு தான் இந்த மகிமா. என்னது ஆத்மனோ ஜயாதி த்ரயோ நிமித்தம், நாங்க ஜெயிச்சிருக்கோம், நாங்க த்ரயோ மார்க்கத்துல இருக்கோம் அப்படின்னு. சர்வ சர்வாத்மானம் ஆத்மஸ்தம் சர்வ கல்யாண ஆத்மதம், எல்லா நன்மைகளும் எங்களுக்கு தான், எல்லா க்ஷேமங்களும் எங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு இருக்கலாம். சர்வ கல்யாண ஆத்மதம் ஈஸ்வரமேவ ஆத்மத்வேன அபுத்வ, அப்படி மங்களானாந்த மங்களமாக இருக்கக்கூடியதான அப்பரம்பொருளை தன்னுடைய ஹிருதயத்துல இருக்கிறதா தன் ஸ்வரூபமாக மறந்து சர்வ கல்யாண ஆத்மதம் ஈஸ்வரமேவ ஆத்மத்வேன அபுத்வா, அதை அறிந்து கொள்ளாமல் என்ன ஆயிடுது, பிண்ட மாத்திர அபிமானி அபிமானா, பிண்டம்னு சரீரம்னு அர்த்தம். இப்ப அந்நியாயமா எழுதுறாரு இந்த சரீரத்தை பார்த்து பிண்டம்ங்கிற எழுதினார், அதுக்கு பேரே பிண்டம் தான். இதை பிறக்கிறதுக்கு முன்னால பிண்டமாகத்தான் இருக்கும், அம்மா கர்ப்பத்துல எப்படி இருந்தா பிண்ட ஸ்வரூபமாகத்தான் இருந்தோம் நம்ம. அந்த பிண்டத்துல இருந்தா ஒவ்வொரு புலனாக வெடிச்சு அதுக்கப்புறம் புலன் வந்தது. பிறகு மரணானந்தரம் பிதர்காரியங்களை பிண்டமாகத்தான் வைக்கிறாங்க. ஏன் சார் ஒரு சரீரம் மாதிரி பண்ணி வைக்கிறதானே, இந்த குழந்தைகளை விளையாடுறதுக்கு டெட்டி பேர் பொம்மை மாதிரி பொம்மை பண்ணி வைக்கிறதானே, என்னமோ பண்றது இல்ல. ஆதாவன் தேஜ முன்னாலையும் பின்னாலையும் பிண்டமா தான் இருக்கேன், நடுவில் இருக்கக்கூடிய அந்த சரீரம் ஒண்ணும் இல்லையா. ஆகையா பிண்ட மாத்திர அபிமான, இப்படி பிண்டமாக இருக்கக்கூடியதான் இந்த சரீரத்துல, இந்த சரீரத்தையே நான் என்று கருதக்கூடியதான தேவதைகள் பிண்ட மாத்திர அபிமான பிரத்யம் சக்ரு, எந்த ஒரு பொய்யான ஒரு கர்வத்தை அடைந்தார்களோ சத்திய பிண்டமாத்திர விஷயத்வேனா, இவ நினைக்கிறதெல்லாம் எது இந்த சரீரத்தை பத்தி தான் நினைக்கிறேன், நான் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இது மிச்சா பிரத்யத்வா, எல்லாமே பொய்யான அறிவா இருக்கிறதுனால சர்வாத்மா ஈஸ்வர என்ன பண்ணினர், சர்வாத்மாவா இருக்கிற அவர் ஈஸ்வர யாதாத்மிய அவபோதேன அந்த பரமாத்மாவுடைய உண்மையான நிலையை காட்டிக் கொண்டு